நவ்ரு மற்றும் மனஸ் தீவில் உள்ள புகலிட கோரிக்கையாளர்கள் அமெரிக்காவில் குடியமர்த்தப்படுவதற்கான சாத்தியம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி வந்த நிலையில் நவ்ரு மற்றும் மனஸ் தீவில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுமார் 1800 பேர் இவ்வாறு அமெரிக்காவில் குடியமர்த்தப்படலாம் என அச்செய்தி கூறுகின்றது. இவ்விடயம் தொடர்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இடையில் நீண்ட நாட்கள் நடத்தப்பட்டு வந்த பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்பதற்கு முன் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படலாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அரசு தரப்பு அமைச்சர்கள் இச்செய்தியை உறுதிப்படுத்த மறுத்துள்ளதுடன் புகலிட கோரிக்கையாளர்களை மூன்றாவது நாடொன்றில் குடியமர்த்துவது குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டனுடன் சம்பந்தப்பட்டது என கூறியுள்ளனர். இதுகுறித்து கோயிலேஷன் நாடாளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டபர் பைன் அவர்கள்
Number one objective is to close another two of Labor's offshore detention centres. We've already closed 17. When Manus and Nauru are empty and are closed, that will be 19.
அதே நேரம் இச்செய்தியை வரவேற்றுள்ள லேபர் கட்சியின் முக்கியஸ்தர் ஆந்தனி அல்பனீசி உண்மையான அகதிகள் என இனம் காணப்பட்டவர்கள் அமெரிக்கா போன்ற நாட்டில் குடியமர்த்தப்படுவது நல்லதொரு விடயம் என கூறியுள்ளார். அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் பல நகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதேவேளை தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை அதிபர் மாளிகையில் சந்தித்தார். பராக் ஒபாமா அதிபர் பொறுப்பை எதிர்வரும் ஜனவரி மாதம் டொனால்டு டிரம்பிடம் கையளிப்பார். இதற்கிடையிலான காலப்பகுதியில் நடக்க வேண்டியவை குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளனர். அமெரிக்க அதிபர் பதவிக்கு டொனால்டு டிரம்ப் பொருத்தமற்றவர் என்று தேர்தல் காலத்தில் பராக் ஒபாமா விமர்சித்திருந்தார். அதேபோல் அமெரிக்காவின் மிக மோசமான அதிபர் பராக் ஒபாமா என்று டொனால்டு டிரம்ப்பும் விமர்சித்திருந்தார். அதனால் இருவரும் சந்திக்கும்போது சங்கடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் சந்திப்பு சுமூகமாக நிகழ்ந்தது என்று அதிபர் மாளிகை ஊடக பேச்சாளர் ஜோஷ் ஏர்னஸ்ட் கூறினார்.
I feel confident in telling you that they did not resolve all their differences. I also feel confident in telling you they didn't try to resolve all their differences. What they sought to do was to lay the foundation for an effective transition from the Obama presidency to the Trump presidency.
ஆஸ்திரேலிய மக்கள் அரசியல் குறித்த தமது அதிருப்தியை கடந்த தேர்தலில் வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்று டோனி அபட் கூறியுள்ளார். பழமைவாத கொள்கைகளுக்கு போதிய அக்கறை செலுத்தாவிட்டால் அமெரிக்க தேர்தலில் நடந்ததை போல் இங்கும் எதிர்ப்பலை தோன்ற வாய்ப்பு இருக்கிறது என்று மறைமுகமாக பிரதமர் மால்கம் டர்ன்புல்லை அவர் எச்சரித்தார். ஆனால் டோனி அபட் அறிமுகப்படுத்திய கொள்கைகள்தான் வாக்காளர்களை லேபர் கட்சி நோக்கி திசை திருப்பியதாக 3AW வானொலிக்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மால்கம் டர்ன்புல் குறிப்பிட்டார்.
The question for my party and for me and my government is why were people able to be frightened? And the answer is, I think this stemmed from the 2014 budget and the co-payment. Yeah. They felt they'd been let down. It had come as a shock.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்த நாளை குறிக்கும் தேசிய நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. இதனையொட்டி பிரதமர் மால்கம் டர்ன்புல், எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன் மற்றும் கவர்னர் ஜெனரல் சர் பீட்டர் காஸ்க்ரோ உட்பட தலைவர்கள் கான்பராவில் உள்ள ஆஸ்திரேலியன் வார் மெமோரியலில் நடைபெற்ற தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டனர். அத்துடன் ஆஸ்திரேலியன் வார் மெமோரியல் திறக்கப்பட்டு இன்றுடன் 75 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளது என்பது சிறப்பு அம்சமாகும். இன்றைய தினம் வரலாற்று முக்கியமான தினம் என்று வெட்டரன் அஃபேர்ஸ் அமைச்சர் டான் டேஹன் ஸ்கை நியூஸிடம் கூறினார்.
Incredibly significant for our nation when you stop and think that on the Western Front alone 45,000 Australians lost their lives, a third of them have no known grave. The sacrifice that was made on behalf of our nation during the First World War we've never seen the likes of, so incredibly important that as a nation at 11 o'clock that we stop, pause and remember the service and sacrifice of all those from the First World War, but also the continued service and sacrifice that was made in wars following.
ஒரே பாலினத்தவர் திருமணத்தை அங்கீகரிக்கும் சட்டத்தை உருவாக்கும் முதலாவது ஆசிய நாடு என்ற பெருமையை தாய்வான் பெறவுள்ளது. இன்னும் சில மாதங்களில் இதற்கான மசோதா தாய்வானில் நிறைவேற்றப்படும் என்று நம்பப்படுகின்றது. 22 ஆண்டுகளாக பலருக்கும் பல நிறுவனங்களுக்கும் மிரட்டல் கடிதங்கள் அனுப்பி வந்த 71 வயதான சிட்னியில் வசிக்கும் ஒருவரை நியூ சவுத் வேல்ஸ் போலீசின் பயங்கரவாத புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. சிட்னி விலவுடில் உள்ள அவரது வீட்டில் கைது செய்யப்பட்ட அவர் 1994 முதல் இதுவரை 184 மிரட்டல் கடிதங்களை அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.